தென்றல் அக்டோபர் 2010. ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் பேராசிரியர் நினைவுகள். கதலி முதல் காணி வரை. இப்போது பாரதியின் சொல்லாட்சியில் இரண்டு வேறுபட்ட எதிரெதிரான நிலைகளை பார்த்திருக்கிறோம். ஒன்று கதலி என்ற மிக அரிய பயன்பாடு, மற்றது காணி என்று மிக பரவலாக அறியப்பட்ட, ஆனால் பெரும்பாலும் இதன் பொருள் இன்னது என்று உணர முடியாத ஒரு 100 ஆண்டுகளுக்குள் வழக்கொழிந்து போயிருக்கும் சொல்லாட்சி. கதலி என்ற சொல்லை ஒருவகை மான் என்ற பொருளில் தமிழ் இலக்கியத்தின் நெடும்பரப்பில் யாருமே பயன்படுத்தியதாக தெரியவில்லை. இந்த சொல்லோடுதான் இத்தொடரின் முதல் கட்டுரை தொடங்கியது. இப்படி யாருமே பயன்படுத்தியிருக்காத காரணத்தால் தான் மிக அரிதினும் அரிதான பயன்பாடுகளை எல்லாம் தொகுத்து 7 தொகுதிகளாக வையாபுரி பிள்ளை போன்ற பேர் அறிஞர்கள் எல்லாம் ஒரு பெருங்குழுவாக அமைத்து திரட்டி வகுத்து தொகுத்து தெளிவுபடுத்தியிருக்கும் சென்னை பல்கலைக்கழக லெக்சிகனில் கூட ஒருவகை மான் என்ற பொருள் விளக்கம் இடம்பெறாமல் போயிருக்கிறது என்பது வெளிப்படை. பாரதிக்கு முற்பட்ட இலக்கியம் வரையிலே தோய்ந்தெழுந்து தொகுத்த அப்படிப்பட்ட அறிஞர்களுடைய கண்ணில் கூட இந்த பொருளில் ஒரு பயன்பாடு தமிழ் இலக்கியத்தில் சிக்கியிருக்கவில்லை. இருந்தால் விளக்கியிருப்பார்கள். லெக்சிகன் மட்டுமல்ல, தமிழில் மற்றும் எந்த நிகண்டிலும் இந்த பொருள் விளக்கம் அகப்படவில்லை. ஒரு கவிஞனின் சொல்லாட்சி, அவனுடைய கல்வி பயிற்சியை எடுத்து காட்டும் உரைகள், ஒருவன் தெரிந்துதான் ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்கிறானா அல்லது பொருளை விளங்கிக் கொள்ளாமலேயே ஏதோ போகிற போக்கில் தன் காதில் விழுந்திருக்கும் கேள்விப்பட்டிருக்கும் சொற்களையெல்லாம் ஆண்டிருக்கிறானா என்ற தீர்மானத்துக்கு வருவதற்கான கருவிகளில் முக்கியமானது அவனுடைய சொல்லாட்சி, யூசேஜ். ஒரு கவிஞன் ஆண்டியிருக்கும் சொற்களின் அடிப்படையில் தான் அவனுடைய சொல் அடைவு, வொகாபுலரி எப்படிப்பட்டது, அதன் வீச்சு எப்படிப்பட்டது என்பவற்றை விளங்கிக் கொள்ள முடியும். மிக சில கவிஞர்கள் மட்டுமே இப்படிப்பட்ட மிக மிக அரிதிலும் அரிதான சொற்களையும் அறிந்து அவற்றை பயன்படுத்தவும் செய்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் ஈக்ளெப்ட் என்றொரு மிக அரிய சொல் உண்டு. அழைக்கப்படுவதான பெயரை உடைய called, named என்ற பொருளை உடைய சொல் அது. ஆங்கில இலக்கியத்தில் இந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கும் மிக மிக அரிய கவிஞர்களில் ஒருவரான மில்டனை சொல்கிறார்கள். மகிழ்ச்சியை பற்றி அவன் இயற்றிய லாலக்ரோ என்ற கவிதையில் மகிழ்ச்சிக்கு உரிய தேவதையை வரவேற்கும் போது, But calm thou, goddess fair and free, in heaven eclep ephrosyne, and by men heart easing mirth. சொர்க்கத்தில் இஃப்ரோசைன் என்று அறியப்படும் தேவதையே வா என்று அழைக்கும் போது அவன் பயன்படுத்தியிருக்கும் இந்த அரிய ஆட்சி மில்டனுடைய கல்வி பெருமைக்கு சான்றாக நிற்கிறது என்று ஆங்கில இலக்கிய ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட மிக அரிய ஆட்சி அல்லவா இந்த கதலி என்ற சொல். இப்படி தமிழ் இலக்கியத்தில் இந்த பொருளில் பயன்படுத்தப்படாத ஒரு சொல்லை பாரதி எங்கிருந்து அறிந்தான் என்ற கேள்வி எழுகிறது அல்லவா. இந்த சொல்லுக்கு 20 அங்குலமே வளர்வதும் சேற்றில் வாழ்வதுமான ஒரு வகை மான் என்ற நானார்த்த தீபிகை விளக்குகிறது. இதையும் எனக்கு சொன்னவர் ஆசிரியர் நாகநந்திதான். ஆனால் அவர் சொன்ன விளக்கத்தோடு என் தேடல் முடியவில்லை. மகாபாரதத்தில் உள்ள அரிய பெயர் சொற்களின் பட்டியலில் மகாபாரதா யூனிக் நவுன் லிஸ்ட் இந்த கதலி இடம்பெற்றிருக்கிறது. மகாபாரதம் முழுமையிலும் ஒரே ஓரிடத்தில் மட்டுமே இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று இந்த பட்டியல் சொல்கிறது. காண்க http://ancientvoice.wiki.com/mbh-unique-noun-list-k. பாஞ்சாலி சபதத்தில் என்னென்ன பொருட்களை யுதிஷ்டிரனுக்கு பற்பல தேசத்து மன்னர்கள் கப்பமாக கொண்டு வந்து கொடுத்தனர் என்று திருதராஷ்டிரத்தில் சொல்லி புலம்பும் சமயத்தில் துரியோதனன் பின்வருமாறு சொல்கிறான். செந்நிற தோல் கருந்தோல் அந்த திருவளர் கதலியின் தோலுடனே வெண்ணிற புலித்தோள்கள் பல வேழங்கள் ஆடுகள் இவற்றுடை தோல் பன்னிற மயிருடைகள் பற்பல விதமான கம்பள ஆடைகள் தோலால் செய்யப்பட்ட உடைகள் இவற்றை குறித்த பட்டியலில் இந்த கதலி இடம்பெறுகிறது. இந்த மானுடைய மயிரும் பல வகையான எலிகளுடைய ரோமமும் தோலும் ஆடைகளாக அணியப்பட்டிருக்கின்றன என்பது இந்த இடத்திலிருந்து விளங்குகிறது. ஆனால் இந்த வகையான நுட்பமான விவரங்களை பாரதி எங்கிருந்து பெற்றான்? எல்லாமே கற்பனை சரக்கா? கைப்போன போக்கில் மனதுக்கு தோன்றியபடி எழுதி கொண்டு போவதைத்தானே கற்பனை வளம் என்று நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். இல்லாததை இருப்பதாய் கற்பனை செய்வது ஃபேண்டசி என்ற வகையில் அடங்கும், கற்பனை ஆகாது. இந்த கதலி படுத்திய பாடுதான் என்னை வியாசபாரத மூலத்தை எடுத்து வாசிக்க செய்தது. வியாச மூலத்தை நான் வாசிக்க இந்த ஒரு சொல்தான் காரணம் என்று சொல்ல வரவில்லை, இதுவும் ஒரு பெரிய காரணம் என்று சொல்ல விழைகிறேன். இப்படியாக தேடி தேடிதான் வியாச பாரதத்தில் குறிப்பிட்ட அந்த ஸ்லோகத்தை கண்டெடுத்தேன். கதலி மிருகமோகனி கிருஷ்ண ஷியாமருணானி ச. சபா பருவம் 49 அத்தியாயம் என்ற இடத்தில் நேரடி மொழிபெயர்ப்புதான் செந்நிறத்தோல் கருந்தோல் என்ற அடி. இது மட்டுமே அல்லாமல் பாஞ்சாலி சபதம் பெரும்பான்மையும் வியாச பாரதத்தை ஒப்படியே ஒட்டி நடப்பதுதான். பாரதியே இதை தன் முன்னுரையில் பெரும்பான்மையாக இந்நூலை வியாச பாரதத்தின் மொழிபெயர்ப்பென்று கருதிவிடலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறான். ஏதோ அவையடக்கத்திற்காக சொல்லிக் கொண்ட ஒன்றன்று இது. பாஞ்சாலி சபதத்தை இயற்ற தான் மேற்கொண்ட அடிப்படை இன்னது என்று கவிஞன் கொடுத்திருக்கும் சாட்சி உரை. அப்படியானால் ஒருவகை மான் என்ற பொருளில் பாரதி பயன்படுத்தியுள்ள கதலி என்ற சொல் எதை காட்டுகிறது? பாரதிக்கு வியாச பாரதத்தில் இருந்த நேரடி பயிற்சியை காட்டுகிறது. இல்லாவிட்டால் அவ்வளவு பெரிய பாரதத்திலேயே ஒரே ஒரு இடத்தில் மட்டும் இடம்பெற்றுள்ள இந்த சொல் பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்றது எவ்வாறு? அதுவும் அந்த சொல் வியாச மூலத்தில் எங்கே இடம்பெற்றிருக்கிறதோ அதே இடத்தில், அதே பொருளில், அதே சூழலில். மில்டனுடைய பாடலில் ஈக்லிப்ட் என்ற சொல் இடம்பெற்றிருப்பதை வைத்து அவனுடைய கல்வித்திறத்தையும் சிறப்பையும் அளவிடுகிறார்கள் என்றால் பாரதியுடைய ஆழ்ந்த தமிழ் வடமொழி புலமைக்கு சான்றாக அல்லவா இந்த கதலி விளங்குகிறது? தமிழ், வடமொழி, ஆங்கிலம் என்று 7-8 மொழிகளில் பாரதிக்கு இருந்த பெரும் புலமைக்கு சான்றளிக்கும் மிகச்சிறிய ஆனால் மிக மிக வலுவான இடம் சொல் கதலி. இதுவரையில் வெளியிடப்பட்ட லெக்சிகனில் இல்லாவிட்டாலும் இனிமேல் வரப்போகும் பதிப்புகளிலாவது இந்த சொல்லுக்கு இப்படி ஒரு பொருள் இருக்கிறது, இதற்கு பாரதியின் பாடல் ஆதாரம் என்ற விளக்கம் இடம்பெற வேண்டாமா? இப்படியல்லவா ஆங்கில அகராதிகள் நம் சொல் அடைவை விரிவுபடுத்திக் கொள்கின்றன. நாமோ நம்முடைய மேம்போக்கான பார்வையின் காரணமாக இப்படியொரு மகோனதமான கவிஞன் மிக பல அரிய ஆட்சிகளை தன் கவிதைகளில் பெய்திருப்பதையும் அவனுடைய சொல் அடைவில் அடர்த்தி இன்னது என்பதனை உணர்ந்து அதன் துணையோடு நம்முடைய அகராதிகளை வளப்படுத்திக் கொள்ளவும் தவறுகிறோம். பாரதி பாட்டு எளிதானதுதான், ஆனால் அவனுடைய சொல் வீச்சு, சொல் அடைவு பிரமிக்கத்தக்க அளவு மிக பெரிது. காரணமில்லாமல் சாமிநாத சர்மா போன்ற பேரறிஞர்கள் பாரதியை அவன் ஒரு விராட் புருஷன், அவனை உன் சுண்டுபிரலால் அளவிட முயலாதே என்று சொல்லிவிடவில்லை. இப்படி கதலி தொடங்கி காணி வரையில் பேராசிரியர் நாகநந்தி அவர்களுடைய வழிகாட்டலால் பாரதியின் பாடல்களை படிப்பதற்கும் உணர்வதற்கும் அனுபவிப்பதற்குமான அடிப்படை பாட்டை எங்களுக்கு அமைத்து தரப்பட்டது. பாரதியை அவர் எங்களுக்கு அறிமுகப்படுத்திய விதத்தில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே இதுவரையில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கம்பனையும் வள்ளுவரையும் அவர் அறிமுகப்படுத்தியதை பற்றியும் சொல்ல வேண்டும், சொல்கிறேன். அதற்கு முன்னால் பாரதி சொல்லறிவு தயாரிப்பதற்காக அவர் பட்ட பாடுகளையும் 4வது முறை மாரடைப்பு ஏற்பட்ட சமயம் இதற்கு மேல் எவ்வளவு நான் இருப்பேனோ தெரியாது, அதற்குள் இந்த பணியை முடித்துவிட வேண்டும் என்று தனி ஒரு மனிதராக அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்த சமயத்தில் மேற்கொண்ட முயற்சிகளையும் அதற்கு முன்னால் இந்தியாவில் இருந்த சமயத்தில் பாரதி சொல்லடைவு ஆய்வடங்கள் தயாரிக்க அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளையும் அதில் எனக்கிருந்த சிறு பங்கையும் தொழிலதிபர் வள்ளல் திரு மகாலிங்கம் இந்த முயற்சிகளுக்கு தோள் கொடுக்க முன்வந்ததையும் இன்னும் சிலவற்றையும் பற்றியெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கிறது, சொல்கிறேன். அதன் பிறகாவது அவர் விட்டு சென்றிருக்கும் பணிகள் பூர்த்தி அடையட்டும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன்.